الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين وقد قال رسول الله صلى الله عليه وسلم لا يقبل الله تعالى صلاة بغير طهور ولا صدقة من غلول أو كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் நமது வாழ்வில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் சரியான முறையில் கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளை எல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹ்வுடைய தக்வா என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியார்களே, நமது புனிதமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்த மார்க்கம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மிக தெளிவான முறையிலே, மனிதன் விளங்கக்கூடிய முறையிலே தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த பரிசுத்த இஸ்லாமிய மார்க்கம். மனிதன் தன்னுடைய சுய தேவைகளை அவன் எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், வணக்கத்துக்கு முன்னாடி அவனுடைய உடலை அவன் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகளில் அவன் தன்னை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும், இப்படி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்று கூட விடாமல் மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவையோ எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறானோ அதை சரியான முறையில் தெளிவுபடுத்தக்கூடியதுதான் இந்த பரிசுத்தமான மார்க்கம். ஒரு தடவை குறைசி அந்த மக்கத்து காபிர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு குறையாக சொன்னார்கள், என்ன நபி என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள், உங்களுக்கு இது போன்ற விஷயத்தை எல்லாமா கற்றுத்தருவார்கள் அவர்கள், இது போன்ற நீங்கள் எப்படி மலஜலம் கழிப்பது, அங்கே எப்படி சுத்தம் செய்வது, இதையெல்லாமா கற்றுத்தருவார்கள் என்று ஒரு ஆச்சரியமாக ஒரு கேலியாக கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபி பதில் சொன்னார்கள், ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், இன்னமா அனலக்கும் பிமன்சிலத்தில் வாலி, நான் உங்களுக்கு ஒரு தகப்பனை போன்று இருக்கிறேன். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் இந்த உம்மத்துக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். மலஜலம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி சுத்தப்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய இயற்கையான எல்லா விஷயங்களிலும் நம்முடைய நடைமுறைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இது உண்மையிலேயே ஒரு நபியினுடைய பணியாக, அந்த நுபுவத்தினுடைய பூரணத்துவத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு பரிபூர்ணமான நபி என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு சில விஷயத்திற்கு முன்மாதிரியாக இருந்துவிட்டு வணக்க வழிபாடுகளில் மட்டும் முன்மாதிரியாக இருக்கிறாங்க, அல்லது வேறு ஏதாவது கொள்கை விஷயத்தில் மட்டும் முன்மாதிரியாக இருக்கிறாங்க, ஆனால் நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்றால் பரிபூர்ணமான பின்பற்ற தகுந்தவர் என்று சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பின்பற்றத்தக்க விதத்தில்தான், ஒரு முன்மாதிரியாகத்தான் எப்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே முஸ்லிம்களாகிய நாம் நமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும், அது சிறிய விடயங்களாக கூட இருக்கலாம், இந்த விஷயங்களில் கூட மார்க்கம் என்ன சொல்லித் தந்திருக்கிறதோ அதில் கவனம் செலுத்துவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளை நாம் எடுத்து பார்த்தால், ஃபிக்ஹுடைய கிதாபுகள் அல்லது ஃபிக்ஹுடைய அமைப்பிலே அமைக்கப்பட்ட ஹதீஸினுடைய கிதாபுகள், இந்த நூல்களை திறந்து பாருங்கள். முதலாவது இபாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி தஹாரத்தை பற்றி சொல்லுவார்கள், வணக்கத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி சுத்தத்தை பற்றி சொல்லுவார்கள், சுத்தத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மலஜலம் கழிப்பதின் ஒழுக்கத்தை பத்தி சொல்லுவார்கள். எப்படி அசுத்தத்திலிருந்து நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதை பற்றி சொல்லுவார்கள். நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் நிரம்பி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுதுவை பத்தி, அவங்க எப்படி வுது செஞ்சாங்க என்பதை பற்றி விவரிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை நாம் ஹதீஸினுடைய கிரந்தங்களிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் தேடி தேடி இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்தார்கள் என்பதை தேடி தேடி அதை பதிவு செய்யக்கூடியவர்களாக, தங்களுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வுது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர் பக்கத்தில் இருக்கிறார். வுது செஞ்சிட்டு இருக்கும்போது இடையில கேட்குறாங்க, நான் எத்தனை தடவை கழுகினேன் என்று கேட்டான். இப்போ அந்த மாணவர் சொன்னார், தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவரை கண்டிச்சாங்க, இந்த அளவு கூட உங்களுக்கு கவனம் இல்லையா, நீங்க சும்மா இங்க வாரது என்ன பார்த்து பேசுறதுக்கல்ல, என்னிடமிருந்து செயலை நீங்க படிச்சு கொள்ள வேண்டும். நான் உதவு செய்கிறேன் என்றால் நான் எப்படி உதவு செய்கிறேன், ஏன் நான் செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து செய்திருக்கிறேன், அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கணக்கு வச்சு அவங்க எப்படி செய்யறாங்க என்று பார்த்து நான் படித்து உங்களுக்கு படித்து தருகிறேன். நீங்க இங்க வந்து போட்டு என்னிடத்துல எனக்கு முன்னாடி இருந்து கொண்டு நான் செய்யக்கூடிய அமல கவனம் செலுத்தாம அதை பத்தி நீங்க கணக்கெடுக்காம இருக்கக்கூடாது, நல்ல முறையில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த தோழரை அந்த மாணவரை கண்டிக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறை பாருங்க. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சுபு தொழுகிட்டு வந்தாங்க. கூஃபாவில் இருக்கும்போது சுபு தொழுகிட்டு வந்தாங்க. சுபு தொழுது முடிச்சதுக்கு பிறகு அவர்களுடைய மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு நாற்காலி எடுத்துட்டு வாங்க, உட்கார்றதுக்கு ஒரு கதிரை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எடுத்து போடப்பட்டது. அப்புறம் சொன்னாங்க, ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க மாணவர்கள் தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டாங்க, இவங்க எதுக்கு இப்படி உதவி செய்ய போறாங்க, இவங்க தான் சுபு தொழுதுட்டாங்களே, எதுக்காக வேண்டி இப்படி அவங்க நம்மளை பார்த்து இந்த கூட்டத்தில் வச்சு நாற்காலி எடுத்துட்டு வாங்க, தண்ணீர் எடுத்துட்டு வாங்க என்று சொல்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுது விட்டேன், உதவி செய்ய தேவையில்லை, இருந்தாலும் இந்த உதவை உங்களுக்கு படிச்சு கொடுக்க போகிறேன். இப்போ நான் எதுக்காக வேண்டி தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன்டா, செயல்முறையால் உங்களுக்கு இந்த உதவை நான் படித்து கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செஞ்சாங்களோ அப்படி வுது செய்து காட்டினார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஹஜ்ரத் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய தோழர்களுக்கு முன்னாடி வுது செய்து காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வுது செய்தார்கள் என்று அந்த சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது எதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் என்றால், நாம் இது விஷயத்தில் இந்த உம்மத் வேண்டுதலாக இருக்க வேண்டும். வுது என்பது என்ன, சுத்தப்படுத்தக்கூடிய இபாதத்துக்கு முன்னாடி நம்முடைய உடலை சுத்தப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக இருக்கிறது. இந்த வுதுவை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா, வுதுவை வுது செய்கிறத பார்த்து இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதா. நம்ம சாதாரணமாக வர்றோம், பள்ளிக்கு வர்றோம், முகத்தை கழுகுறோம், கையை கழுகுறோம், காலை கழுகுறோம், தக்பீர் கட்டி நின்றுறோம். இதனுடைய மகத்துவம் என்ன, இதனால என்ன கிடைக்குது, இதனுடைய பலாபலன் என்ன, இதை நம்ம பெருசா சிந்திக்கிறது இல்லை. ஆனா மற்றவர்கள் இதை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு போறாங்க, யாரும் இது போன்று போறதை பார்க்கல. ஒரு பிரபலமான ஒரு விளையாட்டு வீரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு காரணத்தை சொல்கிறார். நான் ஒரு தடவை ஒரு பள்ளிவாசலின் பக்கமாக போனேன், அங்க போனேன்னு சொன்னா அந்த மக்கள் இபாதத்திற்கு வணக்கத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்தேன், எல்லோரும் ஒரே இடத்துல இருந்து கொண்டு ஒரே மாதிரி முகத்தை கழுகிறார்கள், கையை கழுகிறார்கள், காலை கழுகிறார்கள். எனக்கு உள்ளத்துல பட்டுச்சு, சாதாரணமாக மனிதனுடைய உடல்ல எங்கெல்லாம் புழுதிப்படுமோ அந்த இடத்தையெல்லாம் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். மனிதனுடைய உடல்ல எந்தெந்த இடத்துல புழுதிபடக்கூடிய வெளிப்பகுதியாக இருக்கிறதோ அதை கழுகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு நிம்மதியான முறையில பள்ளியில போய் ஒரே அணியில நின்று தொழுகிறார்கள். அவர்கள் அந்த உதவு செய்கிற காட்சி, அவர்கள் தொழுது அந்த காட்சி என்ன அப்படியே மனசை மாத்திருச்சு. உண்மையான இது சத்தியமான மார்க்கமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்ப இதனுடைய மகத்துவம் என்ன, மறுமையில இவ்வாறு செய்யறதுனால ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்கும், அது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் துதாவுன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன், கியாமத்து நாளில் நீங்கள் எல்லாம் அழைக்கப்படுவீர்கள், நமது உம்மத்து அழைக்கப்படும், இந்த இஸ்லாமிய சமுதாயம் அழைக்கப்படும். எப்படி அழைக்கப்படுவார்கள், முகங்கள் பிரகாசமானவர்களாக, கை கால்கள் பிரகாசமானவர்களாக மீன் ஆதாரில் ஒது, அந்த ஒது செய்த அடையாளங்கள் கியாமத்து நாளில் தெரியும். நாம் செய்யக்கூடிய இந்த ஒது, நாம் இதனுடைய அந்த பிரகாசம் கியாமத்து நாளில் தெரியும். கியாமத்து நாளில் எல்லாரும் பார்ப்பாங்க, இவர்கள் எல்லாம் ஒது செய்தவர்கள், உம்மத்தை முஹம்மதியாக்கள் என்று எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களை யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் நல்ல முறையில் உதவு செய்யறதுக்கு, அல்லது கொஞ்சம் கூடுதலாக உடலுடைய பகுதியை கழுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கழுகி கொள்ளுங்கள். அதனாலதான் புகாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் முகத்தை கழுகும் பொழுது கொஞ்சம் முகத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலையினுடைய பகுதியையும் முடிந்தால் சேர்த்து கழுகி கொள்ளுங்கள், கழுத்தினுடைய இந்த பகுதியையும் முடிந்தால் சேர்த்து கழுகி கொள்ளுங்கள், கையை கழுகும் பொழுது முழங்கை வரைக்கும் கழுகிறோம், முடிந்தால் அதற்கும் கொஞ்சம் மேலாக சேர்த்து கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நாம் இந்த உதுவினுடைய, இந்த தஹாரத்தினுடைய, இந்த சுத்தத்தினுடைய விஷயத்துல எப்படி இருக்க வேண்டும், தொழுகைக்கும் சுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி சுத்தத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலாவது சுத்தம் இருக்கிறதே, இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல். அல்லாஹ் சுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் அனைத்து விதமான குறைகள், அதாவது வெளிரங்கமான குறைகளை விட்டும் அந்தரங்கமான குறைகளை விட்டும் அல்லாஹ் முழுமையான முறையிலே பரிசுத்தமானவனாக இருக்கிறான். ஆனால் மனிதரை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், தன் உடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். மிருகங்களுக்கு அது கிடையாது, மிருகங்களுக்கு வேறுபாடு கிடையாது, சுத்தம் அசுத்தம் என்ற பாகுபாடு கிடையாது, அது தன் உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஆனால் மனிதனுக்கென்ற தனிச்சிறப்புகள்ல ஒன்றுதான், தன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களையும் பரிசுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஆயத் யாருடைய விஷயத்துல இறங்கியது, அஹ்லு குபா என்று சொல்லப்படக்கூடிய மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குபாவாசிகளுடைய விஷயத்தில் இந்த ஆயத் இறங்குது. இவர்களை புகழ்ந்து அல்லாஹ் எழுதுகிறான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பீஹி ரிஜாலுன் அய்யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். இது அவர்களை புகழ்ந்து இறக்கப்பட்ட ஆயத். இப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குபாவாசிகள்கிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களை இப்படி புகழ்கிறானே, பீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அய்யத்தஹரு, பரிசுத்தமாக இருப்பதற்கு விரும்பக்கூடிய மனிதர்கள் என்று அல்லாஹ் உங்களை சொல்கிறானே, நீங்க அப்ப எப்படி அதை பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மலஜலம் கழிக்க போனோம்னு சொன்னா எங்களுடைய உறுப்புகளை நல்ல முறையில சுத்தம் செய்வோம், கல்லினால் சுத்தம் செய்வோம், அதற்கு பிறகு தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வோம். தண்ணீர் இல்லாத அந்த காலத்திலே, தண்ணீர் என்றால் தண்ணீரை எப்படி பாவிப்பது என்று தெரியாத அந்த காலத்திலே, இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய மக்களை எடுத்துக்கொண்டால் அந்த நேரத்திலே உடல்ல தண்ணீர் படுவது ஒரு ஆபத்தாக கருதி கொண்டிருந்தார்கள். குளிப்பது என்றால் என்ன என்று தெரியாது. இது சமீப காலத்தில், சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயம் இது. ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய இந்த செயலை அது அழகான முறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மலஜலம் கழிக்க சென்றால் கல்லை கொண்டு சுத்தப்படுத்துவதோடு தண்ணீரை கொண்டும் சுத்தப்படுத்துவோம். அல்லாஹ் அதை புகழ்ந்து சொல்கிறான், இவர்களிலே மிக சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், சுத்தமாக இருப்பதை விரும்பக்கூடியவர்கள். அப்ப இதற்கு மார்க்கத்திற்கு சுத்தத்தோடு எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது, இதை இதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்பக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடிய நாம் சுத்தமாக போக வேண்டும். வெளிரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுத்தம் இருக்கிறதே நம்முடைய உடல்ல உள்ளத்துல சுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது. எப்படி, மன ஓர்மை ஏற்படுவதற்கு. ஒரு மனிதன் ஏதேனும் ஒரு பிரச்சனையில வரும் பொழுது அவனுடைய உடல்ல பலவிதமான அழுக்குகள், பலவிதமான அந்த தூசிகள் இருக்கிற நேரத்துல உள்ளத்தை நிலைப்படுத்த முடியாது. உள்ளம் அங்கே இங்கே அது கொஞ்சம் தடுமாறி கொண்டிருக்கும். இப்ப சரியத்துல என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், நீங்க தொழுகைக்கு வரும் பொழுது நிலையான நிம்மதியான உள்ளத்துல வாங்க, எந்த விதமான சிந்தனையும் இல்லாம வாங்க. அப்ப அதுக்காக வேண்டிதான் இந்த உதுவ தரப்பட்டது. அதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கு வரும் பொழுது உங்களுடைய இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு வர வேண்டாம். தொழுகைக்கு வர்ற நேரத்துல உங்களுடைய இயற்கை உபாதைகள், உங்களுடைய மல ஜலத்தினுடைய தேவை இருக்கிற நிலையில நீங்க வர வேண்டாம், அதை பூர்த்தி செய்து விட்டு வாங்க, அதை பூர்த்தி செய்து விட்டு சுத்தமான முறையில நீங்க வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒது செய்வதிருக்கிறது. இதனுடைய மகத்துவம், இதனுடைய நன்மையை விளங்குறதோட மட்டுமில்லாம இதனுடைய சட்டதிட்டங்கள் விளங்கப்பட்டிருக்கணும். ஒது செய்யறது எப்படி ஒது செய்யணும், எதை கொண்டு ஒது செய்யணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தண்ணீரை பற்றி அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, பரிசுத்தமான தண்ணீர் இறக்கி வச்சிருக்கிறோம் என்று சொல்கிறான். தஹூர் என்ற வார்த்தை என்றால் என்ன? தஹூர் என்ற வார்த்தை தானும் சுத்தமானது, அடுத்ததை சுத்தப்படுத்தக்கூடியது. அப்ப நாம் செய்யக்கூடிய ஒழுவுடைய தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தப்படுத்தும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில ஒழு செய்கிறோம். ஒழு எப்படி செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல இதற்கென்று ரெண்டு இடத்துல அல்லாஹு தஆலா ஒழுவுடைய சம்பந்தப்பட்ட ஆயத்துகளையே இறக்கி வச்சிருக்கிறான். சூரத்துல் மாயிதாலையும் ஒரு ஆயத்து இருக்குது, சூரத்துல் நிசாவுலையும் ஒரு ஆயத்து இருக்குது. இதா குந்து இலஸ்ஸலா, தொழுகைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஃபஸ்லு வுஜூஹக்கும், முதல்ல நல்ல முகத்தை கழுகுங்க. வைத்தியக்கும் இரல் மராபிக், உலங்கை வரைக்கும் கைகளை நல்ல கழுகுங்க. அதே போன்று உங்களுடைய தலைக்கு மசூது செய்யுங்க, கால்களை கழுகுங்க. இந்த கழுகுங்க கழுகுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இது சாதாரண கட்டளை அல்ல, பரிபூர்ணமான முறையில கழுகப்பட வேண்டும். பரிபூர்ணமான முறையில கழுகப்படணும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு பிரயாணத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்களுக்கு தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் தண்ணீரை ஒழு செய்யறதுக்காக வேண்டி சில சஹாபாக்கள் வேகமா முன்னாடி போறா, போய் வேக வேகமாக அவசர அவசரமா ஒழு செய்யறாங்க. ஒழு செஞ்சுட்டு என்ன கூட்டம் வந்துட்டா தண்ணி கிடைக்காம போயிடும் என்பதற்காக அவசர அவசரமா ஒழு செஞ்சிடறான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வர்றாங்க, வந்தா இந்த சஹாபாக்களை பாக்குறா, ஒழு செஞ்ச சஹாபாக்களை பாக்குறாங்க. காலில் ஒரு பகுதி தண்ணி படாம இருக்குது, சில சஹாபாக்களுடைய காலில் ஒரு பகுதி தண்ணி படாம இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைலுல்லில் அகாபி மினன் நார், அந்த குதிகால்கள், சில குதிகால்கள் இருக்கிறது அதுக்கு நரகத்தின் தண்டனை இருக்கிறது என்று சொன்னாங்க. எதுக்காக வேண்டி சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்கிற நேரத்தில் ஒரு பகுதி கூட விடப்படக்கூடாது, பரிபூர்ணமான முறையில் கழுகப்படணும். அல்லாஹ் எதை கழுக சொன்னானோ அதில் ஒரு பகுதி கூட விடப்படக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வைலுல்லில் அகாபி மினன் நார் அஸ்பிகுல் வுது, வுது நல்லா செய்யுங்க, பொதுவாக நல்ல செய்யுங்க என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹுடைய உயர்ந்த அந்த உயர்ந்த நெருக்கத்தை தரக்கூடிய காரணத்துல காரியங்கள்ல ஒன்றுதான் இஸ்பாகுல் உது, உதுவை பரிபூர்ணமா செய்யறது. அதுலையும் குறிப்பாக குளிர் நேரத்துல, குளிர் நேரத்துல தண்ணீரை தொடர்றது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அந்த நேரத்தில் கூட ஒதுவை வந்து பரிபூர்ணமாக செய்யறது மனிதனுடைய உயர்ந்த அந்தஸ்திற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்க ஏனோ தானோ என்று ஒது செஞ்சுட்டு வர்றது இல்லாம அல்லாஹுக்கு முன்னாடி போக போகிறோம், அல்லாஹுடைய சன்னிதானத்துல நிக்க போகிறோம். அந்த நேரத்துல நம்முடைய அந்த சுத்திகள் எப்படி இருக்கணும், அதை நல்ல முறையில பேணுதலாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஒது செய்யற நேரத்துல ஒதுவினுடைய எந்த பகுதியும் தண்ணி படாம இருக்கக்கூடாது. இன்றைக்கு எங்களுடைய பெண்களுடைய நிலை என்ன, அதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். மார்க்கத்தினுடைய சட்டங்கள் சரியான முறையில சொல்லப்படாம சில பொருள்களை உபயோகிக்கிறாங்க, உதாரணமா லிப்ஸ்டிக் விடுறாங்க அல்லது வேற ஏதாவது காஸ்மெட்டிக் ஐட்டத்தை பயன்படுத்துறாங்க. சில பொருள்கள் இப்படி இருக்கிறது தண்ணீரை தடுக்கிற மாதிரி உள்ள பொருள், சில பொருள் இருக்கு தண்ணீரை தடுக்கிற மாதிரி உள்ள பொருள், அதுல ஒது செஞ்சா தண்ணி உள்ள போகாது, அல்லது குளிக்கிற நேரத்தில் தண்ணீர் அதில் படாது என்று இருந்தால் ஒது நிறைவேறாது. ஒது நிறைவேறாட்டா தொழுகை நிறைவேறாது. நம்ம எத்தனை தொழுகை தொழுதாலும் அந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்பலுல்லாஹு ஸலாத்தன் பிகைரி துஹூர், ஒது இல்லாம அல்லாஹ் தொழுகையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது இல்லாமல்ல தொழுகையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறோம், நம்முடைய நேரத்தை ஒதுக்கி தொழுகிறோம், அந்த தொழுகையை ஒழுங்கா தொழுகல் என்று சொன்னா நாம் செய்த கஷ்டம் வீணானதாக ஆகிரும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ஆமிலத்துன் நாசிபா, சிலர் இருக்கிறாங்க அமல் செய்வாங்க ஆனா அந்த அமலை கொண்டு கஷ்டத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கல, அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களுக்கு அமல் செய்ய கற்று தந்தாங்களோ அப்படி அமல் செய்யற நேரத்துல தான் அந்த நாங்க செஞ்ச அமலுக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், சாதாரணமாக உலகத்தினுடைய சில விஷயங்களுக்காக மார்க்கத்தை மறந்துடுறோம். இதனால மார்க்கத்துல என்ன விளைவு ஏற்படுது, நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன, நம்முடைய இபாதத்துடைய நிலை என்ன, இதை பத்தி யோசிக்காம நாம் எப்படி நம்முடைய வெளி அலங்காரங்களை பாதுகாத்துக் கொள்றது, வெளி அலங்காரங்களுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு உண்மையான அந்த சுத்தத்தின் விஷயத்துல கவனம் செலுத்தப்படுறது இல்லை. அது விஷயத்துல நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல,
எவ்வளவு விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க தெரியுமா? ஒரு அற்புதமான நபி, ஒரு ஆச்சரியமான நபி. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு முன்னோடி, இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி வேற யாரும் இருக்க இயலாது. இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனிமே யாரும் வரப்போறதும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிசாலுல் ஃபித்ரா என்று மனிதனுடைய இயல்பான சில நல்ல விஷயங்களை பத்தி சொன்னான். அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய சில இயல்பான நல்ல விஷயங்கள் அது என்னது? ஒரு மனிதன் தன்னுடைய உடலின் அமைப்பை எப்படி ஆக்கி கொள்ளணும், அதுல பல விஷயங்களை சொல்லி காட்டினான். ஒன்று மிஸ்வாக் செய்யறது, தன்னுடைய வாயை சுத்தமா வச்சுக்கொள்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்குடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருந்தான். ஆயிஷா நாயி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யப்தஉ பிஸ்ஸிவாக், வந்த உடனே முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான, அதாவது ஒரு வெறுப்பான அருவறுப்பான வாடை வருவதை விட்டும் சுத்தமானவர்கள். அல்லாஹ் அவர்களை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவர்களுடைய வியர்வை கூட மனமானது, அவர்களுடைய எச்சில் மனமானது. ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சியை துப்புனாங்கன்னா அது யாராவது ஒரு ஆளுடைய கையில தான் உழு, கீழே உழ விட மாட்டார்கள். அதை எடுத்து தங்களுடைய முகத்திலே தேய்த்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அன்பாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் இருந்து எந்த ஒரு துர்வாடையும் வராது, எந்த ஒரு அடுத்தவர்களுக்கு அருவறுப்பு தரக்கூடிய ஒரு விஷயமும் வராது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு படிப்பனையா காட்டி தந்தாங்க. ஆயிஷா நாயி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, வந்த உடனே அவர்கள் மிஸ்வாக் செய்து விடுவார்கள். படுத்து எழுந்த உடன் அவர்களுக்கு தயாரா வைக்கப்பட்டிருக்கும் ஒது செய்கிற தண்ணி, மிஸ்வாக்கு, இதெல்லாம் தயாரா இருக்கும். அவர்கள் எழுப்பின உடனே தங்களுடைய தேவையை முடிச்சுட்டு வந்தவுடன் மிஸ்வாக்கு செய்வார்கள். எப்படி மிஸ்வாக்கு செய்வார்கள் அதை பத்தி கூட ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இந்த மிஸ்வாக்குடைய விஷயத்துல, வாயை சுத்தமாக்கி வைக்கக்கூடிய விஷயத்துல சொன்னாங்க, லௌலா அன் அஸுக்க அலா உம்மதி லஅமர்த்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி சலா. என் உம்மத்துக்கு கடமை என்று மட்டும் இல்லை என்றால், என்னுடைய உம்மத்து ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்யறது ஃபர்து என்று நான் சொல்லி இருப்பேன். ஏன் அல்லாவுக்கு முன்னாடி போகிறோம், பலரோடு இருந்து நாங்கள் தொழுக போகிறோம், இதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்பட்டுறக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றதன் மூலமாக எங்களுக்கு சொல்றாங்க, கட்டாயம் இது சுண்ணத்து, இதை கடைபிடிங்க. தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சம் தொழுகைக்கு முன்னால் விசுவாசம் செய்யக்கூடிய அந்த வலமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நமக்கு படிச்சு தந்தாங்க. அப்ப இந்த ஹிசாலுல் ஃபித்ரா, மனிதனுடைய இயற்கையான சில விடயங்கள் இருக்கிறது, அந்த இயற்கையான விடயங்கள்ல விசுவாசம் செய்யறது ஒன்று இருக்கிறது, வாய் கொப்பளித்துக் கொள்வது இருக்கிறது, மீசையை கத்தரித்துக் கொள்வது இருக்கிறது, தாடியை வளர்த்துக் கொள்வது இருக்கிறது. அதே போன்று தலைமுடி இருந்தால், ஒருத்தர் தலையில முடி வச்சால் அதை பரட்டையாக போட்டு விடக்கூடாது. ஒழுங்கான முறையில் அதை வந்து என்ன செய்யணும், சரியான முறையில ஒழுங்குபடுத்தி, நல்ல தேவை ஏற்பட்டால் எண்ணெய் தேய்த்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக மிகவும் அலட்டி கொள்ளவும் கூடாது. அதையும் மார்க்கம் விரும்பல, அதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறத, வெளி அலங்காரத்திலேயே நேரத்தை செலவழிக்கிறதையும் மார்க்கம் விரும்பல. அதே நேரத்தில் வெறும் பங்கரையாக, ஒரு கவனிக்காம, அடுத்தவர்கள் அவர்கள் வெறுப்பாக நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. அதே போன்று நகங்கள் வெட்டப்பட வேண்டும், நகங்களை சுத்தமாக வெட்டி கொள்ள வேண்டும். அதே போன்று தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய மறைவான பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோமங்கள் களையப்பட வேண்டும், நல்ல அழுக்குகள் தேய்த்து கழுகப்பட வேண்டும். இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த விடயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடல்ல இருக்கக்கூடிய குளிக்கிற நேரத்திலேயோ, ஒது செய்கிற நேரத்திலேயோ, மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள் நல்ல தேய்த்து கழுகுங்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், நாம் இந்த ஒரு தன்மையை, இந்த சுத்தத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவினுடைய உண்மையான அந்த உள்ளச்சம் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் சுத்தமானவன், ஷைத்தான் அசுத்தமானவன், இப்லீஸ் அசுத்தமானவன், அசுத்தத்தை விரும்பக்கூடியவன், அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை விரும்பக்கூடியவன். நீங்கள் சுத்தமாகவே இருந்து கொள்ளுங்கள், இபாதத்தில் சுத்தம் இருக்கணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய வீடுகளில் இருக்கும் பொழுது சுத்தமான முறையில் வந்து செய்யணும், எங்களுடைய நடைமுறைகள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக முழுக்கினுடைய கடமைகளை பற்றி, உசுல பற்றி, குளிப்பை பற்றி சஹாபாக்கள் ஹதீஸ்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் குளிப்பை பத்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரக்க மௌதிஅ ஷிபரத்தின் மின் ஜனாபத்தின் ஃபுஇல பிஹி கதா வ கதா. குளிக்கிறார், கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் குளிக்க வேண்டும், நல்ல சுத்தப்படுத்தி குளிக்க வேண்டும். அப்படி குளிக்கிற நேரத்தில் மௌதிஅ ஷஅரத்தின் மின் ஜனாபா, ஜனாபத்திலுடைய அந்த குளிப்புல ஒரு முடி அளவுக்குரிய இடத்தை கழுகாம விட்டுட்டா கூட நரகத்தில் இதை இப்படி வேதனை செய்யப்படும் என்று சொன்னான். குளிக்கிற நேரத்தில் நாம் அந்த மாதிரி முழுக்குடைய நேரங்களில் இந்த ஒரு முடி அளவுக்கு நீங்கள் தண்ணி படாமல் இருந்தால் கூட நரகத்தில் இப்படி வேதனை செய்யப்படும் என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு சொல்றாங்க, ஃபமின் ஸம்ம ஆதைது ரஸி. இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதுல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனால தான் என் தலைமுடியை நான் வலிச்சிடுறேன் என்று சொன்னாங்க. நிறைய முடி இருந்தது அவர்களுக்கு. அப்ப அவங்க பயந்தாங்க, தண்ணீர் ஏதாவது ஒரு இடத்துல படாம போயிருமோ என்று பயந்து தலை முடிய இதனால்தான் நான் சிறைத்து கொண்டேன் என்று சொன்னான். அப்ப இது விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். குளிக்கிற விஷயத்துல, இது போன்ற சுத்தங்களுடைய விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்தது, அதற்காக நம்மை அதிகமாக அலட்டிக்கொள்வதும் கூடாது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் என்னண்டா, அகல்லுகும் தகல்லுபா, அதிகம் அலட்டிக்கொள்ளாதவர்கள். அதிகம் அலட்டிக்கொள்ளாதவர்கள் தான் என்ன, இபாதத்துல அதிகமா ஈடுபடுவாங்க. இபாதத்துல ஈடுபட்டா அவங்களை பத்தி, அவங்களுடைய இபாதத்துகளை பத்தி பார்த்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு இபாதத்துல முழுமையாக ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் வெளியில உலக விஷயங்கள்ல பெருசு அவர்கள் அரட்டி கொள்ள மாட்டார்கள். பெருசு அரட்டி கொள்ள மாட்டார்கள் என்றால் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தல்ல, தங்களை வெளிப்பகட்டுக்கு அலங்காரத்திற்கு பெருசு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். சஹாபாக்கள் அவர்களுடைய உடுப்பு இயல்பான சாதாரணமான உடுப்பாக இருக்கும், இயல்பான சாதாரணமான உடுப்பான சுத்தமாக இருக்கும். அதே போன்று அவர்களுடைய வாகனங்களோ அவர்களுடைய நடை உடை பாவனைகளோ சாதாரணமாக அவர்களுடைய அந்தஸ்துக்கு தோதுவாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். பிறர் பார்க்கிறாங்களே என்னுடைய ஸ்டேட் என்னாகிறது, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னாகிறது, என்னுடைய மரியாதை என்னாகிறது என்று அவர்கள் பார்ப்பதில்லை. அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். வேற யாரை பத்தியும் அவர்கள் கவலைப்படல. அல்லாஹ் திருப்தி அடைகிறானா, மார்க்கம் சொன்னதை சரியான முறையில நாங்கள் செய்து கொள்கிறோமா, இதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், தொழுகைக்கு வரக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டு அதையே எங்களுக்கும் சொல்கிறார், யா அய்யுகல் முத்தத்திர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகப்பிர் வதியாபக ஃபதஹிர். ஓ போர்வை போர்த்தி இருக்கக்கூடிய நபியே, எழும்பி நின்று மக்களுக்கு தாவத்து கொடுங்க, எச்சரிக்கை செய்யுங்க, உங்களுடைய இறைவனை மகத்துவப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள், உங்களுடைய உடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உடைய சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. தொழுகைக்கு வரும் பொழுது உடை எப்படி இருக்க வேண்டும், எப்படி உடலை நாம சுத்தமாக்கி வச்சுக்கொள்கிறோமோ அது மாதிரி உடையிலையும் சுத்தம் இருக்க வேண்டும். ஒரு தடவை சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்துல ஏழைகள் சஹாபாக்கள் அவர்களுடைய உடையெல்லாம் எப்படி இருக்கும்டா, கட்டியான நல்ல கம்பளியினால் செய்யப்பட்ட உடுப்புகளாக இருக்கும். அந்த சஹாபாக்கள் விவசாயிகள், மதீனால இருந்த சஹாபாக்கள் விவசாயிகளா இருந்தாங்க. அப்ப விவசாயிகளா இருக்கிறவர்கள் வேர்க்கும், அந்த நாடு சூடான பகுதி, அந்த உடைய உடுத்திருப்பாங்க, உடலுக்குள்ள வேர்க்கும், வேர்த்து 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 அந்த வியர்வை அந்த உடையில பட்டு அந்த உடை அந்த கம்பளியினாலான உடையாக இருந்ததுனால அந்த கம்பளி வாசம் அப்படி வெளியே வர ஆரம்பித்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள வர்றாங்க. அப்போ பள்ளியும் பெரிய விசாலமான மஸ்ஜித் அல்ல, சின்ன மஸ்ஜிதா இருந்துச்சு. அப்ப சஹாபி சொல்றாங்க, அந்த நேரத்துல கடுமையான சூடா இருந்தது, மக்களுக்கெல்லாம் வேர்வை வந்திருந்தது, அவர்களுடைய உடையும் கட்டியாக இருந்தது, அதனால மற்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல தான் இந்த ஹதீஸ சொன்னாங்க, இந்த மாதிரி யாரும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க, பள்ளிக்கு வரும் பொழுது குறிப்பாக ஜும்மா உடைய தொழுகைக்கு வரும் பொழுது குளித்து வருவது கட்டாயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குளிக்கிறத கட்டாயம் என்று சொன்னான். பின்னாடி அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, ஆரம்பத்தில் கட்டாயப்படுத்தியே வச்சிருந்தான். ஏன், சஹாபாக்கள்கிட்ட அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, இதனால மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளக்கூட பச்சையா நீங்க சாப்பிட்டு இருந்தால், வெங்காயத்தை பச்சையா சாப்பிட்டு இருந்தா பள்ளிக்கு வராதீங்க அந்த வாடை போற வரைக்கும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய நாகரீகத்தை எங்களுக்கு படிச்சு தந்தான். அதே மாதிரி உடுப்பு எப்படி இருக்கணும், உடுப்பு உடுக்கக்கூடிய முறை இருக்கிறது. தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உடுப்புகள் எப்படி இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், யாபனி ஆதம குதூ ஸீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். தொழுகைக்கு வர்றீங்களா, நல்ல இருக்கிற உடுப்புல அழகான உடுப்பை உடுத்துட்டு வாங்க, இருக்கிற உடுப்புக்கள் அழகான உடுப்பை உடுத்துட்டு வாங்க. உங்களுடைய உடுப்பு நல்ல உங்களுடைய அவுரத்துகளை மறைக்கக்கூடியதாக இருக்கணும், அவுரத்துகள் மறைக்கப்படக்கூடிய உடுப்புகளை உடுத்துட்டு வாங்க. மனிதனுடைய அலங்காரமே அவனுடைய உடைதான். மனிதனுடைய அலங்காரம் என்ன, மனிதன் தன்னை அலங்கரிக்கும் போது என்ன செய்கிறான், கூடுதலாக உடையை உடுத்துக் கொள்கிறான். மேல ஒரு கோட்டை போடுறான், அவர் கீழே ஒரு ஷூவை போட்டு அதுக்கு ஒரு சொக்ஸை போட்டுக் கொள்கிறான், அதே போன்று ஒரு கேப் போட்டுக் கொள்கிறான். எந்த அளவுக்கு உடுப்பு அதிகப்படுத்திக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு அதுல அழகு தெரிகிறது மனிதனுடைய உடுப்பு. இது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது, அதனால குறிப்பாக தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்கிறான், நல்ல பொருத்தமான உடைகளை உடுத்துட்டு வாங்க. நம்முடைய தொழுகை இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய ஒரு முனாஜாத், ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுதல். நாம் தொழுகிறது வெறும் சடங்குக்காக இல்லை, ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கிறோம். கொஞ்சம் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக வேண்டி போனா அதுக்கு முன்னாடி எத்தனை ஏற்பாடுகளை செஞ்சுட்டு போறோம் நாங்க. எங்களுடைய உடுப்புகள் அது எப்படி இருக்கணும், என்ன உடுப்பை உடுக்கணும், அதுக்குள்ள ஏற்பாடுகள் இதெல்லாம் எப்படி செஞ்சுட்டு போறோம். அந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு கட்டாயப்படுத்தல, அந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு சிரமப்படுத்தல. உடுப்புகள் ஒழுங்கா இருக்க வேண்டும், நம்முடைய அவுரத் தெரியக்கூடாது. குறிப்பாக நாங்க சஜிதால போற நேரத்துல அந்த அவுரத் மறைக்கப்படலன்னா துலுக பாத்தி மறைக்கப்படாத துலுக பாத்தில் எங்களுக்கு விளங்குறது இல்ல. இந்த அவுரத் வெளியே தெரியுது என்பது விளங்காது, ஆனால் அந்த அந்த அவுரத் வெளியில தெரியற மாதிரி உடுக்கிறோமே, இதனால தொழுக பாத்தில் ஆயிரும். அது விஷயத்துல நாங்க பேணுதலா இருக்கணும். நம்முடைய உடுப்புகள் தொழுகையினுடைய நேரத்துல எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும். பள்ளிக்கு வந்தா ஒழுக்கமான முறையில, பள்ளிக்கு வந்தால் சத்தம் இல்லாத முறையில, நல்ல அழகான முறையில, அமைதியான முறையில, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள இருக்கிறோம். சாதாரண இடத்துக்குள்ள இல்ல, அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நாங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம் பேணப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய மறுமை வாழ்க்கையினுடைய அந்த வழியை காட்டி தருகிறதோ அதுபோன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில நாங்க எப்படி நடக்கணும் இதையும் காட்டி தருது. குறிப்பாக இந்த பழக்க வழக்கத்தை சின்ன பிள்ளைகள் இருந்தே உருவாக்க வேண்டும். உடுப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்நிய கலாச்சாரம் அது மாற்றமான கலாச்சாரம், சிறிய வயதிலிருந்தே அதுபோன்ற உடைகளை உடுத்து உடுத்து பழக்கி வெட்கம் பிடுங்கப்பட்டு விடுகிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல, வெட்கத்தோடு வளர்க்கப்பட வேண்டும். சிறிய வயதிலிருந்தே வெட்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, மரியாதை என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, இது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். எமது பிள்ளைகள் பாலிகாகி வரக்கூடிய நேரத்தில் ஒழுக்க சீலர்களாக, நல்ல ஒழுக்கமிக்க நல்ல மார்க்க பற்றுடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் சின்ன வயசிலேயே அவங்களுக்கு அதை நாங்கள் படிச்சு கொடுத்து கொண்டே இருக்கணும். எப்படி சுத்தம் செய்யறது, டாய்லெட்டுக்கு போனால் எப்படி சுத்தம் செய்யறது, டாய்லெட்ல எப்படி இருக்கிறது, அந்த எப்படி நாங்க அந்த நஜிசுகளை போக்குறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்து பழக்க வேண்டும். தனிமையில் அவங்க போயிட்டாங்கன்னா அதை அவர்களாக சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பண்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி உடைகள், உடைகளுடைய விஷயத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய உடைகளுடைய விஷயத்தில் சிறிய வயதிலிருந்தே அந்த பக்குவத்தை நாம கொண்டு வரணும். அவர்களுக்கு ஞானத்தை வெட்கத்தை போதிக்கப்பட வேண்டும், ஒழுக்கத்தை போதிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் காட்டி தந்தாங்களோ அந்த முறையில் நாம செய்யும் பொழுதுதான் இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் இபாதத்துகளுக்கு முன்னால் நம்முடைய அமைப்புகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறதோ, இது ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு அரை மணி காலத்தில் சொல்லிட்டு போகக்கூடிய விடயம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனி பாடங்களாக ஹதீஸுடைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பொதுவாக நாம் தெரிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் அல்லாஹ்வினுடைய இந்த சட்டதிட்டங்கள் அந்த உள்ளத்துல அந்த தக்குவாவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பழக்கங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பரிபூரணமான முஸ்லிம்களாக, எல்லா விடயத்தையும் மார்க்க விடயத்தை ஆர்வத்தோடு கற்று அதன்படி செயல்படக்கூடிய முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் الحمد لله رب العالمين.